بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل وأولئك هم الغافلون. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் அருமை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். மதிப்புக்கும் மரியாதைக்குமுரிய மஸ்ஜிது ரவாஹா பள்ளிவாசலின் நிர்வாக சபை தலைவர் அவர்களே, நிர்வாக சபை செயலாளர் அவர்களே, பொருளாளர் ஏனைய உறுப்பினர்களே, மஸ்ஜிது ரவாஹா பள்ளிவாசல் ஜமாத்தினர்களே, இந்த பயானை செவிமடுப்பதற்காக இப்பள்ளிவாசலுக்கு வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வெளியிலே இருந்து இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அருளும் சாந்தியும் உண்டாக வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நாங்கள் இந்த நேரத்தில் என்ன என்ன விடயங்களை பேசுகின்றோமோ, கேட்கின்றோமோ, அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபிக் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். இப்பள்ளிவாசலினுடைய வரலாற்றை சற்று முன் இப்பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளுடன் கலந்துரையாடும் பொழுது நான் விளங்கிக் கொண்டேன். 1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் இதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அது வெளிச்சமாக, அதாவது இந்த ரஹ்மானியாபாத் பகுதிக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை அட்டாளை சென்னையில் மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்திலே உள்ள முஸ்லிம் கிராமங்களிலே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் ஜும்மா பள்ளிவாசல்கள் இருக்கும் வேளையில் இப்படிப்பட்ட ஈமானியத்தான உணர்வை ஈமானியத்தான சிந்தனையை ஒரு மனிதனுக்கு தூண்டக்கூடிய அல்லது அவனுடைய அந்த ஈமானை பொலிஷ் பண்ணக்கூடிய வெளிச்சப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் செய்கின்றார்களா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அசல் தொழுகைக்கு பின்பு இப்படிப்பட்ட இந்த உபதேசம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்பது உபதேசம்தான். அல்லாஹ் குர்ஆனூடாக உபதேசிக்கின்றார், மக்களுக்கு உபதேசம் செய்கின்றார். எனவே இந்த உபதேசம் என்ன செய்கின்றது? ஒருவர் பேசுவார், மற்றவர் அதனை கேட்பார். உபதேசம் செய்யுங்கள் என்று ஒருவர் ஒருவரை பணித்துக் கொண்டால் அது கண்டிப்பாக மற்ற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளில் ஒன்று. ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் இன்னமொரு முஃமினுக்கு, இன்னமொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் ஆறு இருக்கின்றன. அவற்றில் ஒன்று ஒருவர் வந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லித்தாருங்கள் ஹசரத், ஏதாவது சொல்லுங்கள் மௌலவி என்று ஒருவர் வந்து கேட்கின்றார். இது சன்சஹக்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி கேட்டால் நீ அதனை நிறைவேற்று, அது அவனுக்கு உனக்குரிய ஹக்கு, அது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு அது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் தொடராக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இப்பள்ளிவாசலிலே, மஸ்ஜிது ரவாஹா பள்ளிவாசலிலே இடம்பெற்று வரக்கூடிய மார்க்க உபன்யாசம் என்ற வரிசையில் இன்று, அதாவது நேற்றைக்கு முந்தைய தினம் என்று நினைக்கின்றேன், என்னிடத்திலே ஒரு சகோதரர், ஒரு ஷேக் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். ஏனென்றால் அதாவது என்னிடத்தில் கேட்பதற்கு முதல் நாள் தான் நான் மக்காவில் இருந்து வந்தேன் உம்ராவை முடித்துக் கொண்டு. இன்று இரவுக்கு நான் திரும்பவும் கொழும்புக்கு செல்லுகின்றேன். நான் ஊரில் நிற்பது, இங்கு பகுதியில் நிற்பது மிகவும் குறைவு. நாளைக்கு ஊரில், எங்களுடைய ஊரில், நான் மனிதநிலையைச் சேர்ந்த ஒருவர், எங்களுடைய ஊரில் ஜும்மா பள்ளிவாசல் ஜும்மா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இருந்தாலும் எனக்கு நேரம் இடம் தரவில்லை. ஆனால் வியாழக்கிழமை நான் பகல் சாப்பாட்டுக்கு பின்பு, என்னுடைய சொந்த வாகனம் இருப்பதனால் பகல் சாப்பாட்டுக்கு பின்பு நான் கொழும்புக்கு செல்ல வேண்டிய ஒரு புரோகிரத்தை நான் வைத்திருந்தேன். இருந்தாலும் அதனை கொஞ்சம் தாமதப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை செய்துவிட்டு செல்வோமே என்ற எண்ணம் கருதி, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த உபதேசத்தை எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், இங்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் வருகின்றார்கள், இந்த மஹல்லாவைச் சேர்ந்த பெண்களும் வருகின்றார்கள், இந்த மஹல்லாவுக்கு வெளியிலே இருந்தும் பெண்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்கள் நிறைய ஆசை ஆர்வத்துடன்
இருக்கின்றார்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். எனவே நாம் பொதுவாக ஆண்களுக்கு பல வகைகளிலே ஏன் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவிலே நிறைய விஷயங்களை ஆண்கள் போய் கேட்டு வருகின்றார்கள். பள்ளிவாசலுக்கு வந்தால் ஒவ்வொரு நானும் இஷா தொழுகைக்கு பின்போ அல்லது சுபகு தொழுகைக்கு பின்போ ஏதோ தாலிம் என்ற அடிப்படையிலே வாசிக்கின்றார்கள், கேட்கின்றார்கள், அந்த விடயத்தை கற்றுக்கொள்கின்றார்கள். வாய்ப்பு வசதி ஆண்களுக்கு கூடுதலாக இருக்கின்றது. பெண்களை பொறுத்த மட்டில் பள்ளிவாசல்களில் இப்படியான இந்த உபதேசங்கள் செய்யப்படுவது மிக குறைவு என்ற அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால். இதனுடைய ஆரம்பம் கடந்த வருடம் நோன்பு மாதத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லிக் கொண்டார்கள். அதற்கு முன்பு இந்த பள்ளிவாசலில் இப்படியான நிகழ்வு நடக்கவில்லை. எனவே இந்த பள்ளிவாசலுடைய ஒரு விசேடம் என்னவென்று சொன்னால், நல்ல விடயங்களை இந்த பள்ளிவாசலிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல விடயங்களை தோற்றுவிக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள். அவர் தலைவராயிருக்கலாம், பொருளாளராயிருக்கலாம், செயலாளராயிருக்கலாம். இந்த பயான் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப கால கட்டம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இப்பள்ளிவாசலுடைய பொருளாளராக இருக்கக்கூடியவர் வீடு வீடாக சென்று கதவை தட்டி அவர்களை அழைத்து வந்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. மிகவும் சந்தோஷப்பட்டேன். இந்த பள்ளிவாசலிலே உள்ள நிர்வாகிகள் வெளியில் இறங்கி இந்த பகுதியில் இந்த கடற்கரை கரையோரத்திலே இருக்கக்கூடியவர்களை தொழுகைக்காக அழைக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த பள்ளிவாசலிலே இருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இதை கேட்கும் பொழுது. பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பை அதிகமான பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் வழங்கவில்லை. அவர்கள் நினைக்கின்றார்கள், எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த 3 வருடத்துக்குள் அல்லது 2 வருடத்துக்குள் அல்லது ஒரு 5 வருடத்துக்குள் இந்த பள்ளியை நான் ஒரு மாடியிலிருந்து 2 மாடியாக கட்டி முடித்து விட வேண்டும், அல்லது இந்த பள்ளிக்கு ஒரு நல்ல ஒரு கலரன் அடிக்க வேண்டும், அல்லது இந்த பள்ளிக்கு மின்சாரத்தை எடுத்து அதற்கு நிறைய பல்புகளையும் ஃபேன்களையும் நான் கூட்ட வேண்டும். இப்படி மாத்தியத்தான, அதாவது அந்த லௌகிகம் அடிப்படையில் அவர்கள் சிந்தித்து போகின்றார்கள். ஆத்மீக அடிப்படையில் இந்த பள்ளிவாசலை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லியிருக்கின்றார்கள், அலங்கரிக்க சொல்லி. அவர்களுடைய அலங்கரித்தல் என்ற வசனத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயம், இந்த பள்ளிவாசலுக்குள் இபாதத்துக்கள் நடைபெற வேண்டும். கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் இந்த பள்ளிவாசல் சுற்றுச்சூழல வாழ்கின்றார்கள், கிட்டத்தட்ட வாழ்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தொழுகை வீதம் 75% இருக்கின்றது என்று சொல்லிக் கொண்டார்கள். மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய ஒரு எழுச்சி, ஒரு வளர்ச்சி. ஏனென்று சொன்னால், இன்று சில பள்ளிவாசல்களில் அந்த வீதாசாரத்தின் அடிப்படையில் 5 வீதம், 10 வீதம், 15 வீதம், 20 வீதம் தான் இருக்கின்றார்கள். 75 வீதத்தினர் இந்த பள்ளிவாசல் மஹல்லா வாசிகள், அது ஆண்களாயிருக்கலாம், பெண்களாயிருக்கலாம். இப்ப நான் கேள்விப்பட்டேன், ஒரு 200க்கு மேற்பட்ட பெண்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், வருவார்கள், கலந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே உண்மையிலேயே இவைகளெல்லாம் பொதுவாக அந்த பகுதியை அல்ல அந்த ஏரியாவை அல்ல அந்த மஹல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த பொறுப்புதாரிகளுடைய நல்ல எண்ணத்தினுடைய நல்ல செயற்பாடுகளுடைய வெளிப்பாடு என்று சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த மஹல்லாவாசியில் நன்றி செலுத்த வேண்டும். நான் கேட்டேன், இது கடலை மிகவும் அண்மித்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல், எனவே என்னுடைய கிராமம் மருதமுனை. 2006 ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. 2006 ஆம் ஆண்டு சுனாமி வந்தது. ஆசியா கண்டத்திலேயே மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்ட நாடுகளுக்குள் எங்களுடைய நாடு உண்டு. அதிலும் அம்பாறை மாவட்டம் கூடுதலாக உயிர் சேதங்கள் போன ஒரு மாவட்டம். அம்பாறை மாவட்டத்திலும் முதலாவது இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்னுடைய கிராமம், மருதமுனை கிராமம். 1000க்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள், 1000க்கும் மேற்பட்ட ஆம்பளம், ஆண் ஜனாசா, பெண், சிறுவர்கள், வயோதிபர்கள், இப்படி ஆயிரக்கணக்கான ஜனாசாக்களை காபு கொண்ட ஒன்று. அதை அந்த இதை வைத்து அன்னரம் சுனாமி இடம்பெறும் பொழுது 26ஆம் தேதி சுனாமி, 25ஆம் தேதி நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டேன். அங்க போய்த்தான் நான் கேள்விப்பட்டேன், ஹஜ்ஜுக்கு போய் இறங்கி மக்காவில் போய் இறங்கி ஹாஜ்மார் மரமனை சம்மந்தரை சாய்ந்தமத ஹாஜ்மாரை அழைத்துட்டு போனார். அங்க போயிட்டு இறங்கி எல்லா பிறகு உம்ரா செய்வதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற வேளையிலே 2-3 சகோதரர்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். சாய்ந்த மனதை சேர்ந்தவங்க கதைத்துக் கொள்கின்றார்கள், அம்பார மாவட்டம் கடலில் தாண்டிட்டு எப்படி கதைத்துக் கொள்றாங்க. அம்பார மாவட்டம் கடலில் தாண்டிட்டா அது நேற்று தான் வந்தது மக்காவுக்கு, நல்லா இருக்குது. இன்றைக்கு தாண்டிட்டா என்ன நீங்க பேசுறீங்க என்று கேட்ட பொழுது, கடல் ஊருக்குள்ளையெல்லாம் வந்து எல்லாம் மருதமுனை சாய்ந்த மருந்து கல்முனையெல்லாம் கடல் கடலுக்குள்ள போயிட்டு அது அழிஞ்ச மாதிரி ஆக்களை தான் மவுசாகிட்டாங்க அப்படி என்று கதைச்சு கொள்றாங்க. அப்ப எனக்கு பெரியது அதிர்ச்சி, என்னத்தை வந்திருக்காக்கள் எல்லா பேரும் என்ன செய்கிறாங்கன்னா வரிசையா நீ நிப்பாட்டிக்கிறது ஏஹராத்தோட என்னத்துக்கு, காபத்துல்லாவுக்கு கூட்டி போய் உம்ரா முடிக்கிறது. அப்ப உடனே நான் இந்த போனை எடுத்து நான் வீட்டுக்கு எங்கட வீட்டுக்கு கால் அடிக்கிறேன், டெலிபோன் வேலை செய்யுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15-20 தடவை மட்டும் நான் கால் எடுக்கணும் டெலிபோன் வேலை செய்யுது. லேண்ட் போன், ஹேண்ட் போன் எல்லாத்துக்கும் முடிச்சு பார்த்தேன், வேலை செய்யுது. இப்போ கொழும்புக்கு எடுத்து எங்களோட கூட்டாளி வராங்க, கொழும்பு நிலவரம் என்னென்னு பார்ப்போம். கொழும்புக்கும் டெலிபோன் போகுதில்லை, அதாவது பிஸி என்று வருது. இப்போ கடைசியாக கொழி அவர் கொழு அவர் சம்பந்தரை சேர்ந்தவர் கொழும்புல இருக்கிறார். அவர்கிட்ட நான் விஷயத்தை கேட்டோன்னா அவர் வந்து அழுதுறார், அழுது இப்படி மௌலவி இன்னென்ன மாதிரி இப்படி ஆக்கள் தடமாறி திட்டு திணறி எங்கெல்லாம் போயிட்டாங்க ஆக்கள் இல்லை என்று சொல்லி மிச்சம் அழுது அவர் பேச அவருக்கு வார்த்தைகள் வருவதில்லை. பிறகு மீண்டும் நான் திரும்ப இந்த வீட்டுக்கு திரும்ப எடுக்கன் கடைசியாக இந்த மகனுடைய கால் டெலிபோன் கொழுவப்பட்டு இந்த மகனோட என் வைஃபுக்கு மட்டும் மகனுக்கு மட்டும் மகனுடைய டெலிபோன் உடனே எத்தனையோ தடவை கடையில் உம்ராவுக்கு போகலை, எல்லா பேருக்கும் விளங்கிட்டு அங்கே வந்திருந்த அந்த அஜிக்கு வந்திருந்த எல்லா பேருக்கும் விளங்கிட்டு சாஞ்ச மருந்து ஆக்கள் இருக்கிறாங்க, மருதமுனை ஆக்கள் இருக்கிறாங்க, சம்பந்தரம் இருக்கிறாங்க, நட்பட்டி முனை இருக்குது, எல்லா பேரும் இருக்கிறாங்க. அப்புறம் அப்ப திரும்ப அவர் தம்பிக்கு மகனுக்கு கோல் எடுத்தோன்னா அந்த டெலிபோனுக்குள்ள சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அந்த மையத்தை பிடி, இதை பிடி, அந்த அதான் கொண்டு அஞ்சு வைங்க அப்படி. இந்த மையத்து கதைகளும் ஆக்கள் அழுகுற சத்தமும், ஒப்பாறு வச்சு அழுகிற பெண்கள்ல சத்தமும், சின்ன பிள்ளைகள சத்தமும், பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறாங்க. மருதமுனை சும்மா பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்ப என்ன விட கொண்டு பார்த்தோன்னா இது எல்லா பொருளும் அங்கே எங்கட விட்டையும் தண்ணி கிட்டத்தட்ட 3-4 அடி தண்ணி வந்தது, எல்லாம் உயிர் சேதங்கள் ஒன்றும் இல்லை, அக்கள் வந்து இல்லாத விட்டு போட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருக்கிறாங்க. அந்த ஞாபகம் இல்லை, இந்த கடலை பார்க்குற நேரத்தில் அந்த சுனாமி வந்து போகும். நாம் அதில் உண்மையாகவே களத்திலே நின்று அனுபவிக்கலை, இருந்தாலும் அந்த தாக்கமும் வலியும் அந்த வேதனையும் இன்னும் எங்கட உள்ளங்களை விட்டு போகல. அப்ப நான் கேட்ட நிர்வாகத்தை, இந்த ரொம்ப ஓரமா இருக்குது இந்த பள்ளி, என்ன சொன்னா சாயந்தரம் வருது, அந்நூறு ஜும்மா பள்ளிவாசல் மாளிகைக்காரர், அந்த ஜும்மா பள்ளிவாசலுக்கு நான் அடிக்கடி ஜும்மாவுக்கு போயிருக்கிறேன், இஃப்தார் பயானுக்கு போயிருக்கிறேன். அந்த இடத்துல நிறைய பேர் இந்த பள்ளிவாசலுக்குள்ள இருந்தாக்களும் மௌத்தாயிருக்காங்க அந்த சுனாமி. அப்போ தண்ணி வந்ததான்னு தண்ணி வந்து இந்த குருவான கூட, இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய குருவான கூட நிலைக்காம போயிருக்கு. மாஷால்லா, அதுக்கு சில சில காரணங்கள் அந்த தோணா இருக்குது. அதுக்குள்ளால தண்ணி போய் தங்களை வந்தது, புற மற்ற தோணாக்களை பிரிஞ்சது, தாக்கங்கள் குறைய என்ற காரணங்களை நாங்கள் எப்படி சொல்லிக் கொண்டிருந்தாலும், அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் என்று நினைச்சான் என்றால் அவன் எந்த வழியில் என்றாச்சுனா பாதுகாக்க முடிப்பான். எனவே இப்படிப்பட்ட நல்ல ஒரு பகுதியாக அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு வகையில கோபப்பார்வை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வரும் பொழுது அது நல்லவர்களுக்கும் பாதிப்பு தான், கெட்டவர்களுக்கும் பாதிப்பு தான். கெட்டவர்கள் மூலமாகத்தான் கோபப்பார்வை வாருது, நல்லவர்கள் பாதிக்கப்பட்டு போறார்கள். எனவே அதற்குள்ள இங்க இந்த இடங்கள்ல அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொண்ட ஒரு பள்ளிவாசலாக மஸ்ஜிது ரவாஹா பள்ளிவாசல் இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வு கூட இந்த நிர்வாகம், இந்த நிர்வாகத்தை சேர்ந்த இளம், இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களை உற்று நோக்கும் பொழுது வயதானவர்கள் இல்லை, இளம் ஆக்கள், இளம் இரத்தங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டு போகின்றார்கள். எனவே இதுக்குரிய ஒரு நன்றி கடன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும். ஏதோ வியாழக்கிழமை பயான் செய்திட்டு எங்கேயாவது வெளியிலிருந்து எத்தனை கோல் அடிச்சிருப்பார். இந்த நஜாத் என்றவர், சகோதரர் நஜாத் என்பவர் எனக்கு எத்தனை தடவை கோல் அடிச்சிருப்பார். காலையில் எடுத்தார், நேற்று எடுத்தார், இன்றைக்கு எடுத்தார். பிறகு அவங்க அவங்கள தலைவர் வாகனத்தில் மக்கள் வங்கி அறிய வந்த நின்று திரும்ப என்ன அழைத்து இங்க வந்தாங்க, என்ன இதெல்லாம் அதுக்கு சோறா கரைய அவங்களுக்கு, இதால என்ன அவங்களுக்கு, ஆறாவது அவங்களுக்கு இதுக்கு காசு கொடுக்கின்றார்களா, சம்பளம் கொடுக்கின்றார்களா? இல்ல, அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இந்த பூமியை பற்றி, இந்த பள்ளியை பற்றி, இந்த இடத்தை பற்றி, இந்த மஹல்லா வாசிகளை பற்றி, இங்கையில் வாழக்கூடிய ஆண்களை பற்றி, பெண்களை பற்றி. ஏன் இங்க இருக்கின்றார்கள் சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேர் நான் வந்திருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சின்னாங்க. அடுத்த தலைமுறை இவங்களுக்கு நல்ல ஒரு சமூக அமைப்பை இந்த மஹல்லாவில் இருந்து விட்டு செல்ல கொண்டு நாங்கள் மரணித்து விடுவோம். நாங்கள் இன்று மரணிக்கலாம், நாளை மரணிக்கலாம். பொறுப்புதாரிகள், பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் நாளை மரணித்து விடலாம், பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் நாளை பெற்றோர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு ஒரு சமூக ஒரு கட்டமைப்பை அழகான முறைக்கு அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இவர்கள் இதை செய்கின்றார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக என்னவென்று தெரியுமா? பொதுவாக எங்களுடைய பயணம், எங்களுடைய பயணம் ஒரு நீண்ட பயணம். நாம் ஒரு பயணி, ஒரு பிரயாணி என்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர சபீல். மனிதனே, இந்த உலகத்திலே நீ ஹரீப் அவ் ஆபிர சபீல், நீ ஹரீபாக இரு அல்லது ஆபிர சபீலாக இரு. ஹரீபுக்கும் ஆபிர சபீலுக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? ஆபிர சபீல் ஒரு பிரயாணி, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான், அவன் ஒரு இடத்தில் தரிக்கின்றான், அவனுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு, சாப்பிடுவதற்கு அல்லது ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறதுக்கு அல்லது கொஞ்சம் உடலை தேற்றிக் கொள்வதற்கு. அவனுடைய சாப்பாடு அல்லது அந்த வழிவாசல்களுடைய தேவைகள் முடிந்துவிட்டால் அவன் பயணிக்கின்றான். அதான்
நாங்கள் கொழும்பு போக்குள்ள கடையில் இப்ப என்ன செய்கிறோம், உதாரணத்துக்கு பதிய தலாவில் நாங்கள் ஒரு டீ ஒன்று குடிக்கிறதுக்கு நிற்கிறோம். ஒரு டீ ஒன்றை குடிச்ச உடனே என்ன நடக்கும், அங்கேயே நாங்கள் வாடிய போட்டுருவோமா? இல்லை, தொடர்ந்து போயிட்டுருவோம். ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு அரை மணி தியாலம் அல்லது ஒரு மணி தியாலம் இருப்போம், அதுக்கு பிறகு எங்களுடைய பயணம் போயிடும்.
அப்படி இந்த உலகத்தில் இரு, அல்லது கரீபாக இரு. உதாரணத்துக்கு நாங்கள் கொழும்புக்கு போகின்றோம் அல்லது ஒரு புதிய ஒரு கிராமத்துக்கு போகின்றோம், ஒருக்காக வேண்டி, ஒரு தேவைக்காக வேண்டி. அந்த தேவையை நிறைவு செய்யும் வரைக்கும் அந்த கிராமத்தில் இருப்போம். அந்த அங்கே உள்ளவர்களுக்கு நாங்கள் புதுசு. எங்களுடைய தேவை முடிவடைந்து விட்டால் நாங்கள் எங்களுடைய இடத்துக்கு வந்து விடுவோம். அதான் கரீப். அப்படித்தான் இந்த உலகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். அப்ப எங்களுடைய பயணம், எங்களுடைய பயணம் நல்லா விளங்க வேண்டும். இப்ப இந்த பயணம் வந்து எங்களுடைய உடலுக்குரிய பயணமா, ஆத்மாவுக்குரிய பயணமா? எங்களுடைய உடலுடைய பயணமா, ஆத்மாவினுடைய ரூஹ். ரூஹ்னு சொன்னால் ஆத்மா, ரூஹ். ரூஹு வேற, மூச்சு வேற. இப்ப நாம இழுக்கம் தானே, மூக்கால மூச்சு இழுக்கம், ஆக்சிஜன் எடுக்கிறோம், காபன் டைஆக்சைடை வெளியில விடுறோம், சுத்தமான காற்றை உள்ளுக்கு எடுக்கிறோம், அசுத்தமான காற்றை வெளியில விடுறோம். வெளியில உள்ள சில தாவரங்கள் அசுத்தமான காற்றை உள்ளுக்கு எடுக்குது, சுத்தமான காற்றை வெளியில விடுகிறது. அல்லாஹ் ஏற்பட்ட பாருங்க, நம்ம வாழணும் மண்டத்துக்கு ரைட். அப்படியான அந்த மூச்சு ரூஹ் இல்லை, அது மூச்சு. அது நாம வாழ்றதுக்கு அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறார். ஆத்மா என்றதுக்கு சொல்லப்படும் ரூஹ் என்று சொல்லப்படும் ரூஹ். இந்த ரூஹை பற்றி நபியே உங்களிடத்தில் கேட்பார்கள், எஸ் அலூனக அனிர் ரூஹ். நபியே, அவர்கள் உங்களிடத்தில் ரூஹை பற்றி கேட்பார்கள். ரூஹுக்குரிய விளக்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் நபிக்கு அனுமதி அளிக்கலை. ஏன்னா அதனுடைய அந்தரங்கம், அதனுடைய ரகசியங்கள் அத்தனையும் அல்லாஹ் வச்சு கொண்டிருக்கிறான், நபிக்கு கொடுக்கல. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். என்ன நபிக்கிட்ட கேட்கணும், நபிக்கிட்ட இப்படி கேட்பாங்க, நபியே நீங்க சொல்லுங்க. அது மின் அம்ரி ரப்பி, என்னுடைய ரப்புடைய கட்டளை என்று சொல்லுங்க. அவ்வளவு பதில். ஒரு அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்கின்ற இல்லை. அப்ப இந்த ரூஹு நல்லா வழங்கோடு நான் பேசுறது, இந்த ரூஹு இந்த உலகத்திலே வந்ததா, இந்த உலகத்திலே அது படைக்கப்பட்டதா? எனக்கு ஒரு ரூஹ் இருக்கு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூஹு, சரிதானே? இந்த ரூஹு இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதா, அல்லது இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பு அது படைக்கப்பட்டதா? இந்த உலகமும் இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களும் படைக்கப்படுறதுக்கு முதல் ரூஹு படைக்கப்படுது. அப்ப ரூஹு என்பது ஒருமை, அருவா என்பது பன்மை. அரபில ரூஹு என்றது ஒருமை, அதனுடைய பன்மை சொல் அருவா. ரூஹுகள், அப்ப உலகத்தை சேர்த்தால் ஆலமுல் அருவா, ரூஹுகளின் உலகம் இருக்கிறது. அந்த ரூஹுகளிடத்தில் தான் அல்லாஹ் கேட்கிறான், இந்த உலகத்துக்கு இந்த ரூஹு வாரத்துக்கு முதல். அப்ப உலகத்திற்கு மனிதன் வருவதற்கு முன்பு ரூஹு படைக்கப்பட்டுட்டான் அர்த்தம். அல்லாஹ் அந்த ரூஹுகளை பார்த்து தான் அலஸ்து ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் அல்லவா என்று கேட்கிறான். நீங்க கேள்விப்பட்ட விஷயம் ஆளுமரா? ஆம், ஆம். நீதான் எங்களுடைய ரப்பன்று எல்லா ரூஹுகளும் சொல்லி செல்வார். அப்ப அந்த ரூஹு எப்ப வருகுது இந்த உலகத்தில்? ரூஹாக வரவில்லை. இந்த உலகத்துக்கு இந்த ரூஹு வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்தை போல ஆலமுல் அருவாக என்னக்கூடிய உலகம் இருக்குது, இது ஆலமு ஷஹாதா என்னக்கூடிய உலகம். எங்களோட கண்களுக்கு எல்லாம் தெரியும், கடல், வானம், மலை, மழை, காற்று, நெருப்பு எல்லாமே தெரியும். அப்ப இந்த ரூஹு இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். ரூஹாக கொடுக்கல, ஒரு ரூஹு இந்த உலகத்துக்கு உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் அந்த ரூஹு ஒரு உருவத்தை பெற வேண்டும், ஒரு தோற்றத்தை பெற வேண்டும், ஒரு தோற்றத்தை பெற வேண்டும், ஒரு கோலத்தை பெற வேண்டும். எனவே என்னுடைய உயிர் பெற்ற கோலம் தான் மூக்கு, கண், என்னுடைய வடிவமைப்பு. இவருடைய ரூஹு பெற்ற கோலம் இது, இவருடைய ரூஹு பெற்ற கோலம் இது. ஒவ்வொருவருடைய உடம்புக்குள்ளேயும் ரூஹு இருக்குது. இந்த ரூஹு இந்த உலகத்திலே நடமாடுவதற்கு ஒரு உடல் தேவை, ஒரு உடல் தேவை. அப்ப எங்களுடைய இந்த உடலை, இந்த ரூஹு வாழ்றதுக்காக வேண்டி உடலை தருவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? கணவன் மனைவியாக இருந்து அவர்கள் அவர்களுடைய அந்த உறவிலே சங்கமித்து, அதற்கு பிறகு கற்பறையிலே நாலாவது மாதத்திலே அது ஆணா பெண்ணா என்று அல்லாஹ் அந்த உடலை, அதாவது இரத்தக்கட்டி சதைக்கட்டியாகி சதைக்கட்டிக்குள்ள எலும்புகளை வச்சு அதுக்கு பிறகு ஆணா பெண்ணாண்டெல்லாம் உருவமாக்கிறதுக்கு பிறகு கடைசியாக நாலாவது மாதத்தில் இந்த ரூஹை கொண்டு வந்து அதுக்குள்ள ஊதுறான். ரூஹை கொண்டு அந்த ஊதினத்தை போலதான் பெண்களுக்கு தெரியும், நாலாவது மாதத்தில் துடிக்க ஆரம்பிக்கும் குழந்தை. ரூஹு ஊதப்பட்டவுடனே அது துடிக்க ஆரம்பிக்கும். சட்டங்கள் சொல்லப்படுகிறது, நாலாவது மாதத்துக்கு பிறகு ஒரு பெண் தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை, அரை மாத குழந்தை அரைகுறையாக பெற்றெடுத்தால், நாலு மாதத்துக்கு பிறகு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அத்தனையும் அது செய்ய வேண்டும். குளிப்பாட்டோனும், கபனிடவனும், தொழுக நடத்தவனும் எல்லாம் செய்யணும். நாலா ஏன் அதுக்குள்ள உயிர் வந்துட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த நாலு மாசத்துக்கு பிறகு அந்த கட்டிக்கு, அந்த 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 குறை குழந்தைக்கு பெயரும் சூட்ட வேண்டும், பெயரும் சூட்ட வேண்டும். ஒரு மாசத்தில் அவர் கட்டி கொண்டு விழுகின்றது, பிரச்சனை இல்லை, அதை அப்படி எடுத்து புதைச்சிட்டோம்னா விஷயம் முடியும். சட்டம் எப்படி வருது பாருங்க. அதுக்கு பிறகு அது உருவு அப்படி பெருத்து அது அதுக்குரிய அந்த அளவு வந்ததுக்கு பிறகு உலகத்துக்கு வருகிறது. குழந்தையாக எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், தகவலும் தெரியாமல், அறிவு பகுத்தறிவை கொண்டு எந்த அறிவும் இல்லாத ஒரு அமைப்பில் வந்து வளர்ந்து 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 இப்போ நாங்கள் வயது வித்தியாசப்படி இப்போ இந்த உலகத்தில் நடமாறி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உருவங்கள் பெற்ற அந்த அந்த ரூபு பெற்ற உருவங்களோடு செய்கிறோம். கடைசியில் என்ன நடக்கும்? இந்த ஆத்மாவுடைய பயணம் தொடர் கதை போகணும். அது அப்ப நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது ஆலமுல் அருவாகில தனித்து இருந்தோம். இந்த உலகத்துக்கு வரும் பொழுது உருவத்தை பெற்ற இந்த உயிருக்கு குடும்பம் ஒன்று தேவை. ஆண் என்றும், பெண் என்றும், மனைவி என்றும், மக்கள் என்றும், இப்படி ஒரு குடும்பம் தான். அப்ப நாங்கள் குடும்பத்தோடு வாழ்றோம். எப்படி குடும்பத்தோ எங்க எல்லாப்பேரும் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது இந்த உலகத்தில் மட்டும்தான். இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிய போகின்றோம் என்றால் என்ன நடக்கின்றது பாருங்க. இந்த ஆத்மா, இந்த உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த ஆத்மா, இந்த ஆத்மாவை, இந்த ரூகை கடைசியாக பிரிப்பதற்கு அல்லது உடம்பை விட்டு கலட்டுவதற்கு வானவர்கள் வருவார்கள். நாங்கள் எல்லாப்பேரும் கேள்விப்படுறோம், இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் தான், இந்த இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவங்க தான் வந்து உயிர் எடுக்கிறது. இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு பேருக்கு மலக்குல் மௌத், இஸ்ராயில் என்று நாங்கள் சொல்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல மலக்குல் மௌத், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கிலபிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜவும் கொல்யத்தவப்பாக்கும் மலக்குள் மௌத்து தான் உங்களை மௌத்தாக்குவார், வஃத்தாக்குவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார். அப்படிப்பட்ட இந்த மலக்குள் மௌத்து இந்த உயிரை எடுப்பதற்கு முன்பு மாணவர்கள் வருவார்கள், மலக்குமார்கள். தெரியுமா உங்களுக்கு, மாணவர்கள் வந்து சக்கராத்து வேலையில் இருக்கக்குள்ளதால் சக்கராத்து வேலையில் இருப்பார். வந்து அவர்கள் உயிரை எங்கிருந்து அவர்கள் உருவி எடுப்பார்கள் என்றால், மனிதனுடைய பெருவிரலில் இருந்து உயிரை, அந்த ரூகை அப்படி எடுப்பார்கள், அப்படி உருவி எடுப்பார்கள். அதுதான் சக்கராத்து வேதனை. சக்கராத்து வேதனை நபியை கூட விட்டது கிடையாது. நபி அவர்கள் கூட சக்கராத்து வேதனை இல்லாமலாக பிரார்த்தனை செய்யவில்லை. சக்கராத்து வேதனையை லேசாக்கி தாயா அல்லாஹ்வுதான் பிரார்த்தனை செய்ய இல்லாமலாக செய்யாது. நபியை கூட அது விடாது, நபியை கூட விடாது. அப்படிப்பட்ட அந்த 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 சக்கராத்து வேதனை அப்ப அனுபவிப்பார், அப்படியே இழுத்துக்கிட்டு வருவாங்க. நீங்க சக்கராத்து வேதனையில இருக்கிறால நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். இந்த ரூகு பிரிக்கப்பட்டு வந்த பகுதியை தொட்டு பாருங்க, குளிர்ச்சியாக முழங்காலில் ரூஹ் இருக்குது, முழங்காலுக்கு கீழே ரூஹ் அப்படி உருவிக்கு வந்தா முழங்காலுக்கு மேலே தொட்டு பாருங்க சுடும், உஷ்ணமாயிருக்கு. முழங்காலுக்கு கீழே தொட்டு பார்த்தா குளிர்ச்சியாயிருக்கு, மங்க ஓட்டம் இல்லை. ரூகு எடுக்க எடுக்க ரத்த ஓட்டம் நின்றும், ரத்த ஓட்டம் நின்றும், இங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படியே அந்த ரூகை அப்படியே எடுத்துக்கு வந்து வயிற்றால் வந்து அப்படியே மூளைக்கு வந்து நெஞ்சால வந்து மூளைக்கு வந்து கடைசியாகத்தான் மூக்குக்கும் தொண்டைக்கும் இடையில வச்சு கொண்டிருப்பாங்க அந்த ரூகை. அந்த நேரமும் இடமும் கர்கரான்னு சொல்லப்படும், வக்துல் கர்கரா, சத்தம் ஒன்று கேட்கும் நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் இடையில. அவர் இப்படி விழுப்பார் என்ற ஒரு வகையான சத்தம் ஒன்று கேட்கும். அண்ணன் தான் இவர் பார்ப்பார், மறுமையை பார்ப்பார். இவருடைய ஆத்மாவை எடுக்கக்கூடிய ரூகை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வானவர்களை பார்ப்பார். இப்ப வானவர்கள் இருக்கிறார் இந்த பள்ளிக்குள்ளே, எங்களுடைய கண்களுக்கு தெரியாது. சக்கராத்து வேதனையிலே அந்த ஆத்மா தான் சக்கராத்து சொன்னால் ஒரு போதை மயக்கம், அதாவது ஒரு ஒரு மதுபானத்தை அருந்திய ஒருவர் அவருக்கு மூளையை அந்த மதுபானத்தினுடைய அந்த போதை திரையிட்டு விடும். முன்னுக்கு யார் நிற்கிறார், எவர் நிற்கிறார், வாப்பாவா உமாவா புஞ்சாதியா மகளா மகனா கூட்டாரியா தெரியாது. அது மாதிரி அந்த போதை உள்ள ஒரு நிலைதான் சக்கரத்துல் மௌத்து. சக்கரத்துல் மௌத்து இந்த சக்கராத்துல் மௌத்து வந்து இவருக்கு இவர் உலகத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருப்பார். ஷைத்தானை பார்ப்பார், நரகத்தை பார்ப்பார், சொர்க்கத்தை பார்ப்பார், வானவர்களை பார்ப்பார். இங்க பக்கத்தில் இருக்கார்கள் தெரியாது, இந்த உலகம் தெரியாது. அவர் அன்னரன் தான் இவர் என்ன செய்வார், தௌபா செய்வார், தௌபா செய்வார். யா அல்லாஹ், அல்லாஹ் அந்த தௌபாவை சொல்லி காட்டுகிறார். தொண்டை குழியில வந்த உடனே என்ன நடக்கும், இவர் தௌபா செய்வார். அந்த தௌபாவை எப்படி சொல்லி காட்டுது, லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸ்ஸத்தக வஅகும் மின ஸாலிஹீன். கொஞ்சம் விட்டுதா யா அல்லாஹ், லௌலா அக்கர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு கரீப், கொஞ்சம் 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 விட்டுதா. கெஞ்சுவார், கத்துவார், கதறுவார், சதக்கா செய்ய போறேன், சேர்த்து 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 இரவு வாழா ஓடி ஓடி சேர்த்து சம்பாதித்து வச்சேனே, கூட்டம் கூட்டமாக வச்சேனே, அப்படிப்பட்ட செல்வத்தை நான் உன்னுடைய பாதையிலே இருந்தால் சதக்காவத்தன் குயிக்கா செய்யலாம். தொழுகன்றாலும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும், நோம்பு பிடிக்கனாலும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும். ஏன்னா அல்லாஹ் விதித்த கடமைகளுக்குள்ள சதக்கா செய்ய போறேன் ஏன் சொல்லுவேன் என்றால், தொழுகைக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், நோம்புக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஹஜ்ஜுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். சதக்கா எடுக்கிறது கொடுக்கிறது அவ்வளவுதான், குயிக்கா கொடுத்துடலாம், அதை செஞ்சு விட்டுறலாம், எடுத்து கொடுத்து விட்டுறலாம். அப்ப வேகமாக நான் வாக்கும் சாலியான கூட்டத்தோடு நானும் ஆக போறேன்னு சொல்லுவேன். நல்லா சொல்வான், ஒரு கொஞ்ச நேரமும் அவரை அவருடைய உயிர் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. அல்லாஹ் எடுத்துருவார். அப்படிப்பட்ட அந்த ரூகை அவருடைய பயணத்தை ஆரம்பிக்க போது, உலகத்துடைய பயணம் முடிய போது அந்த ரூகு திரும்ப பயணிக்க போகின்றது. அந்நேரம் தான் கடைசியாக இந்த ரூகையை, இந்த ரூக அப்படியே உருவிக்கும் கொண்டு வந்து மூக்குக்கும் நாவுக்கும் இந்த தொண்டைக்கும் இடையில வச்சுக் கொண்டிருக்கிற விதத்தில் தான் மலக்குள் மூத்து வருவார். நல்ல ஆத்மாவாக இருந்தால், இதுதான் நான் சொல்ல வரப்போறேன், முக்கியமான விஷயத்துக்கு வரப்பு. நல்ல ஆத்மாவாக இருந்தால், யா ஐயத்துஹா நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா ஃபத்குலி ஃபி இபாதி வத்குலி ஃபி ஜன்னதி. நிம்மதி பெற்ற ஆத்மாவே, எப்படி வந்து சொல்வார் தெரியுமா காதரியே, நிம்மதி பெற்ற ஆத்மாவே, யா ஐயத்துஹா நஃப்ஸுல் முத்மைன்னா, முத்மைன்னா நிம்மதி பெற்ற ஆத்மாவே, இர்ஜிஇ போறோம், போயிட்டு திரும்புறதுக்கு அரபில் சொல்றப்ப ரஜா மீண்டு வந்தான், மீண்டு வந்தான். அப்ப நம்ம இடம் இங்க இல்ல, நம்ம இடத்துக்கு போகணும். இப்ப மீள போறோம், அல்லாவின் பக்கம் இருந்து வந்த நாங்க இந்த உலகத்தில் கொஞ்சம் வாழ்ந்துட்டு திரும்ப மீண்டு போறோம். விஷயம் முடிஞ்சு, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சொத்து சுகம் பொருளாதாரம், உன்னுடைய பட்டம் பதவி தோட்டம் துறவு காணி பூமி எல்லாமே இங்க இருக்கும், எல்லாருக்கும் போகலாது, நீ மட்டும் வெளியாகும். திரும்ப உனக்கு கொஞ்ச காலம் தரப்பட்டுச்சு, அதுல எல்லா விஷயமும் சொல்லப்பட்டு, ஆனா நீ செய்யல, நீ செஞ்சிட்டாய், செய்யல அல்லது செஞ்சிட்டாய். அப்ப செஞ்சாலும் தான் பண்ண சொல்லப்படுது. நிம்மதி பெற்ற ஆத்மாவே, உன்னுடைய ரப்பிடத்துல நீ மீண்டு போ. இதை நான் சொல்லல, குர்ஆன்ல சொல்லப்படும். குர்ஆன் குர்ஆன் வசனம் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ராவியத்தன் மருதியா, திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு நீ வெளியாகு, நீ பொருந்தியவர் பொருந்தப்பட்டவர். அல்லாஹ்வை நீ பொருந்திருக்கின்றாய், உன்னை அல்லாஹ் பொருந்திருக்கின்றாய், அல்லாஹ்வால் நீ பொருந்தப்படுகின்றாய், நீ அல்லாஹ்வை பொருந்துகின்றாய். அப்படியான ஒரு நிலையில நீ வெளியேறு என்று இந்த ஆத்மாவுக்கு சொன்ன உடனே ரெண்டு விஷயம் நடக்குதாங்க. மிச்சம் நிம்மதியாக சந்தோஷமாக, அவன் அறியாமல் அந்த சக்ராத் வேதனை கூட அவனுக்கு தெரியாது. மிக மிக தாகத்துடன் ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்கின்றான். தண்ணீர் குடிக்கிற வேளையில் அந்த தாகத்தினுடைய அந்த அகோரம், அகோரத்துடன் அவன் தண்ணீரை மிச்சம் சுவைத்து குடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவனுடைய உதட்டிலே பட்ட தண்ணீர் அப்படியே ஒரு துளி கீழே விழுகுது. அது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த உதட்டிலே பட்ட அந்த தண்ணீர் துளி அவன் அறியாமல் கீழே கொட்டுடுவது போன்று அவனுடைய ரூஹ் அவன் அறியாமலே அப்படின்னு கலந்து போகும். அந்த ரூகை அவனுடைய கண்கள் பார்க்கும். சக்ராத் வேளையில் உள்ளாக்களுடைய கண்களை பாருங்க, கொஞ்சம் பிறகு கருப்பு அந்த இது மணி, கருப்பு மணி, அது மேலுக்கு போய் வெள்ள மணி தான் தெரியும், வெள்ளக்கண். என்னன்னு சொன்னால் அவன் ஒரு உயர், அவன் அந்த மேலிடத்துக்கு போப்புறான். அவனுடைய பார்வை, கண்களுக்கு பார்வை என்னக்கூடிய சக்தி ஒன்று அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஆத்மா வெளியேறினாலும் அந்த ஆத்மாவை கண், அந்த ரெண்டு கண்ணும் பார்க்குதான். யாரு சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுக்கு முன்பு சொல்லிட்டாங்க, ரூகு வெளியாகி போற நேரத்தில் அதை பின்தொடர்கின்றது அந்த மனிதனுடைய பார்வை. இப்ப என்ன நடக்குது கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய கண்ணுடைய பார்வை சில நிமிடங்கள் சில நொடி பொழுது அங்கே இருக்கும் என்று கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். இதனால் தான் மரணித்த உடனே ஒரு மனிதனுடைய கண்ணை அப்படி அறுவை சிகிச்சை செய்து ஆபரேஷன் பண்ணி வெளியில எடுத்து இன்னும் ஒரு மனிதனுக்கு அந்த கண்ணை வைத்து ஆபரேஷன் செய்தால் அந்த கண் மீண்டும் இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு மனிதனுடைய கண்ணை மரணித்த ஒருவருடைய கண்ணை உடனடியாக எடுத்து இன்னும் ஒருவருக்கு கண் இல்லாத ஒருவருக்கு ஆபரேஷன் பண்ணினால் அந்த கண் பார்த்துக் கொண்டு அவருக்கு பார்வை புலனை கொடுக்கும். கண்ணில்லாத ஒருவருக்கு பார்வை புலனை கொடுக்கும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ரைட். அப்ப அந்த பயணம் அது போகுது, அடுத்த உலகத்துக்கு அது போக போகுது. இந்த உலகத்துக்கு பிறகுள்ள உலகம் தான் பர்சகுடைய உலகம், கபருடைய உலகம், கபருடைய உலகம். அதற்கு பிறகு மனுஷர், அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம். இப்ப நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த ஆத்மாக்களுக்குரிய தீனியை சாப்பாட்டை அது ஆரோக்கியமாக இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய விடயத்தை எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் வெகுவாக விட்டுவிட்டார்கள். உடம்பை மட்டும் பார்க்கின்றார்கள். உடம்பில் ஒரு வருத்தம் வந்துவிட்டால் அதற்கு மருந்து எடுக்கின்றார்கள், உடம்பை சுத்தப்படுத்துகின்றார்கள். உடம்பில் அழுக்கு வந்துட்டால் உடம்பை சுத்தப்படுத்துகின்றார்கள், உடையிலே அழுக்கு வந்துவிட்டால் அதையை சுத்தப்படுத்துகின்றார்கள். நாங்கள் வாழக்கூடிய வீடு அசுத்தம் அடைந்து விட்டால் அதை கழுவுகின்றோம், அல்லது பெயிண்டை கலட்டி விட்டு புது பெயிண்ட் அடிக்கின்றோம். நாங்கள் பாவிக்கக்கூடிய பொருளிலே ஏதாவது அசூசிப்பட்டு விட்டால் சுத்தப்படுத்துகின்றோம். நாங்கள் பாவிக்கக்கூடிய வாகனத்தை நாங்கள் சேமித்து செய்கின்றோம், அதனை கழுவுகின்றோம். பூசி என்றால் அசூசி என்றால் இவைகளெல்லாம் வெளிப்படையான அந்த வஸ்துக்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டுமோ, எதை நாங்கள் ஆரோக்கியப்படுத்த வேண்டுமோ, அதனை நாங்கள் விட்டுவிட்டோம். அதிகமானவர்கள் விட்டுவிட்டார்கள். அந்த பொருள் தான் நாங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களுக்குள்ளே முக்கியமான பொருள் உருட்டு தான் கல்பு, உள்ளம். உள்ளம் இதை நாங்கள் சுத்தப்படுத்துவோம். இதை சுத்தப்படுத்த முன்னால் நாங்கள் உடையை எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டால் சுத்தப்பாக்கிறதா? சிந்தையை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் டைத்தை போட்டு நாங்கள் ஏதாவது ஷாம்பை போட்டு நாங்கள் அதை கழுவி தேய்த்து சுத்தப்படுத்திக்கலாம். கல்வை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கல்வை வெளியில் எடுத்து நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டுமா? அதுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதியும் இல்லை. அல்லாஹ் தஆலா நினைச்சா நட செய்வான். ஏன் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும்? நான் சொன்னேனே அந்த ஆத்மா, அந்த ரூஹு, இந்த ரூஹு படியக்கூடிய அந்த ரூஹோடு சம்பந்தப்பட்ட ரூஹானியத்தை சொல்லுவாங்க, சம்பந்தப்பட்ட அந்த ஈமா, அந்த ஈமா ரூஹு வெளிச்சமாக இருந்தால் அது ஈமானியத்தான வெளிச்சம். அது இந்த ரூஹு வெளிச்சமாக இருக்கிறதுக்கு அதனுடைய உறைவிடம் அது தங்கக்கூடிய இடம் தான் கல்பு. இதனுடைய அசூசிதான் புறாமை, பொய், வஞ்சகம், பழிவாங்கும் பண்பு, கோபம், இதெல்லாம் அசூசிகள். இபாதத்துக்கள்ல நாட்டமின்மை, இபாதத்துக்கள்ல விருப்பமின்மை, இவைகளெல்லாம் இதனுடைய அசூசிகள், அசிங்கங்கள், சூசிகள். எனவே நாங்கள் அங்கு ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அதனை சுத்தப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படையிலேயே எடுத்து சுத்தம் செய்திருக்கிறான். அல்லாஹ் கல்பை வெளியில் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே இரண்டு தடவைகள் அவருடைய கல்பு வெளியில் எடுக்கப்பட்டது, ஆபரேஷன், அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ் புகாரியில் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் அதை சிகிச்சை செய்தார்கள். அதாவது மேல் கீழாக நீள் வெட்டாக வெட்டி, நெஞ்ச இப்படி அகலத்தால வெட்டல, அவங்க நீளத்தால வெட்டினாங்க. வெட்டி அப்படியே வெளியிலே ஈரலை அந்த கல்பை எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவின வரலாறு என்று சொல்லப்படுது. ரெண்டு தடவைகள், ஆறு வயதில் ஒரு தடவை, மேராஜு போகும் பொழுது ஒரு தடவை, ஆறு தடவை, ஆறாவது வயசில் ஒரு தடவை, அடுத்து மேராஜு போகும் பொழுது, மேராஜ் தெரிந்தானே விண்ணுலக யாத்திரை, அது செய்யும் பொழுதும் ஒரு தடவை அங்கே நெஞ்சை வழியில் எடுத்து சுத்தம் செய்ய. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கல்வை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய அந்த சுத்தம் செய்யக்கூடிய பஸ்தியன் அதுதான் திக்ர், தொழுகை. இப்படியான இந்த பயான் நிகழ்ச்சி இப்ப பாருங்க, இவ்வளவு நேரமும் நீங்க இங்க வந்துட்டு இருக்கீங்க, ஏத்துக்காப்புடைய நியத்தில் இருப்பீங்க, இவ்வளவு நேரமும் உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டுக் கொண்டீங்க, ஏத்துக்காப்புடைய நியத்தோடு இருந்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னா நன்மை எழுதப்பட்டு, இவ்வளவு நேரமும் எவ்வளவோ வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கு அசர் வரைக்கும் நீங்க பேசியிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, அதையெல்லாம் அப்படியே பிளக் பண்ணி போட்டு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து நான் பேசுற அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, என்னுடைய ஒலி சத்தம் உங்களுடைய காதுக்குள் இறங்கி தொண்டைக்குள் போய் உங்களுடைய கல்புக்குள்ள போகுது, கல்வை என்ன செய்கின்றது, அது சுத்தப்படுத்துகின்றது. அந்த நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி உள்ள சிந்தனை, பயம், ஒரு பக்தி, ஒரு தக்வா, ஒரு தவக்குல், ஒரு இஹ்லாஸ், ஒரு யக்கீன் அப்படியே வருகின்றது, இதுதான் சுத்தப்படுது. அப்ப அந்த நேரத்தில் இப்ப உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இப்ப ஈமான் கொஞ்சம் கூடிருச்சு, ஈமான் கூடிருச்சு, இப்ப நீங்க எல்லாம் முடிச்சது பிறகு நானும் பேசிடுவேன், நீங்களும் ஊருக்கு கூட்ட போவீங்க, ஈமான் திரும்ப குறையும், ஈமான் வயம் ஈமான் கூடும் குறையும், அதாவது தன்மை. இருந்தாலும் ஈமான் செத்து போனதாக ஆக்கப்படும், ஈமான் செத்து போய் தருவா, அந்த கல்வு, அந்த ஆத்மா, அந்த ஈமானியத்தன் உணர்வு செத்து போய்த்தான் சொன்னால் அவன் செத்தவன். இப்ப நாங்க படிக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம், திக்ருள்ளவன் உயிர் உள்ளவன், திக்ரற்றவன் உயிரற்றவன். நான் ஒரு 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 நடைப்பிணம், நடைப்பிணம் நடந்து தெரியக்கூடிய ஒரு ஜடம், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய அந்த பல்பு ஆரோக்கியம் பெறல, அது செத்து போயிருக்குது. சுபஹானா, அதான் தேவை. ஆத்மாக்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் ஈடுபடுவதுதான் தேவை. கண்டிப்பாக நாங்கள் இந்த கல்வை சுத்தப்படுத்த வேண்டும். அப்படி சுத்தமா வந்தால்தான் அந்த கல்பு, அந்த அந்த ரூகு படியக்கூடிய அந்த கல்வி சுத்தமா வந்தா தான் நாங்கள் தொழக்கூடிய தொழுகையில் ஒரு பிடிப்பு வரும், ஒரு ஒரு இன்பம் வரும். தாஜ்ஜத்துக்கு நான் எழும்ப வேண்டுமா, அந்த ஈமான், அந்த ரூஹு, அந்த ஆத்மா பலமாக இருந்தால்தான் தாஜ்ஜத்துக்கு எங்களுக்கு எழுப்பாட்டுங்கள். அல்லாவிடத்திலே நாங்கள் நின்று வணங்குவதற்குரிய வாய்ப்பை அது ஏற்படுத்திக் கொடுக்கும். நிம்மதியான நித்திரையை விட்டு நாங்கள் எழும்புவோம், குளிரை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம், உது செய்வோம், இருளை பொருட்படுத்த மாட்டோம், பள்ளிவாசலுக்கு செல்வோம். அப்ப அந்த ஹலாவத்து ஈமான், ஈமானியத்தான அந்த இன்பம் அது வந்துடும். வந்தா தொழுகையில் ஒரு பிடிப்பு, உண்மை பேசக்கூடிய எப்போதும் வார்த்தைகள் உண்மை பேசிக் கொண்டிருக்கும், உறுப்புகளிலே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளில் இருந்து வெளிவரக்கூடிய அனைத்து செயற்பாடுகளும் நல்லதாக வெளியாகும். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நல்லதாக வெளியும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, என்ன இன்ன ஃபில் ஜஸதி, நிச்சயமாக உடம்பிலே ஒரு தசை பிண்டம் இருக்கின்றது, தசை பிண்டம் இருக்கின்றது, இது அஃபலஹத் ஃபல்ஹல் ஜஸது குல்லு, اذا صلحت صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله உடம்பிலே ஒரு தசைப்புண்டம் இருக்கின்றது, அது நல்லதாகிவிட்டால் உடம்பு மூவாக நல்லதாகிவிடும், பார்வை நல்லதாகிவிடும், கேள்வி நல்லதாகிவிடும்.
என்னதாகிவிட்டார், இது கெட்டுவிட்டால் துருப்பிடித்து விட்டால் ஃபசதல் ஜசது குல்லுஹு, அவருடைய அனைத்து விஷயங்களும் கெட்டுவிடும். அவன் பேசினால் பொய் பேசுவான், பார்க்க என்றால் அவனுடைய காட்சிகள் அத்தனை கெட்ட காட்சிகளாக பார்வைகளாக, கெட்ட வார்த்தைகளை பேசுவான் கேட்பான், கெட்ட மாதிரி சிந்திப்பான், கெட்ட விஷயத்தில் அவன் உணர்வான், கெட்ட விடயங்களுக்காக நடப்பான், கெட்ட விடயங்களை கையினால் செய்து கொண்டிருப்பான், எல்லாமே கெட்டதாக இருக்கும். அந்த தசைப்புண்டன் அலா வகையில் கல்வி அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் கல்வி என்று சொல்லுவாய் சொல்லலாம் சொன்ன. ஆகவே நாங்கள் கல்வியை சீராக்க வேண்டும் என்றால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கின்றது, கல்வி சுத்தப்படுத்துறதுக்குரிய விஷயம் திக்ர். குர்ஆன் ஓதுறது திக்ர தான், தொழுகிறது திக்ர தான், இருந்தாலும் திக்ரில் முக்கியமான சில கருமாக்கம் இருக்கிறது, அதனை நாங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், நாலு கலிமணி நாலு சொற்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு, இதை ஒருவர் நாலு முறை சொல்லித்தரமீங்க. இந்த ஆத்மா சுத்தப்படுகின்றது, சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுகிறது, ஆத்மாவும் சுத்தப்படுகின்றது, சொர்க்கத்தில் ஒரு மரம். மரம் என்ற நம்மளை உள்ள தென்னமரம் பனைமரம் போல இல்லை, ஒரு மரத்தினுடைய சைஸ் பண்ணிக்க விலை உயர்ந்த மரம் இருக்குது உலகத்தில், தேக்கு மரம், முதிர மரம், ராணை இருக்குது, ஒரு மரத்தினுடைய 100 அடிக்கு நல்ல பெரிய சைஸில் வளர்ந்துருக்கு, ஒரு ஒரு மரத்தை வெட்டினாலே 6 லட்சம் ரூபா பெருமை தெரியுமா. தேக்கு மரம் எல்லாம் நாட்டிக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் உள்ள மரங்கள் சொர்க்கத்து மரம். மரம் ஒன்று ஒருவன் நட்டிருந்தான் என்றால் அவனுடைய சொந்த பூமியில தான் தோணும், அவனுக்கு சொந்த பூமியிலான் நட்டு வளர்த்தான். அப்ப சொர்க்கத்து பூமி இவனுக்கு சொந்தமாகும், அது மட்டுமில்லாம அந்த மரம் இவனுக்கு சொந்தமாகும். 500 வருஷம் நடந்தால்தான் அந்த மரத்துடைய நிழலை காணல, எத்தனை 500 மரத்தினுடைய சைஸ் சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒன்றை அது நட்ட செய்கின்றது. அப்ப அதை நீங்கள் செய்ய வேண்டும் காலையிலே. இப்ப பாருங்க, நாங்க இப்ப மனுஷால கணக்கு இல்லை, நாங்க இருந்துட்டோம் இப்ப கிட்டத்தட்ட ஒரு மனுஷியால், நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பயானை ஸ்டார்ட் பண்ணி ஒரு மனுஷியால் 4:10 நான் ஸ்டார்ட் பண்ணி 5:10 சரிதானே. இந்த ஒரு மனுஷியாலே நாங்க இருந்துகிட்டு, நானா இருந்தாங்க ஒரு மனுஷியாலே நாம் பள்ளிவாசலுக்கு இருந்துகிட்டு நாங்க விரும்பினாலே சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்ல மாட்டோம், கஷ்டம் தானே. ஒரு மனுஷியால பயன் கேட்கிறவர் 10 நிமிடமாகவும் இருந்து திக்ர செய்யக்கூடியவராக எங்களுடைய சகோதரர்கள் இல்லை. போலா குறைக்கு இப்ப என்ன மனுஷு தொழுகைக்கு போறது சுற்றாட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒழுங்கலான்னு சொல்வாங்க. எத்தனையோ விஷயங்களை பிரபோதிக்கிறாங்க. அப்ப அந்த விஷயங்களை கூட செய்யாம சரி கூட்டு பிரார்த்தனை இருக்க இல்லையா, ரெண்டா சப்ஜெக்ட் விடுங்க, அது ஐலங்க ஜெமித்துல பார்த்துக்கிட்டு தொழுகைக்கு பிறகு எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்கப்பா, எவ்வளவோ இஸ்திஃபார்கள் இருக்குது, செய்யுங்களேன், அதை செஞ்சுட்டு போக. அல்லாஹ் இந்த ஆத்மாவுக்கு இந்த ஈமானுக்குரிய தீனி, இந்த ஆத்மாவை, இந்த கல்வை, இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துற சாமானே அது. அது மட்டுமல்லாம எப்போ நாம பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கும், பாவம் செய்யாதவர்களாக அல்லாஹ் எங்களை படைக்கல, நாங்க மனிதர்கள் மாணவர்கள் அல்ல, மலக்குமார்களுக்கு பாவம் செய்ய தெரியாது, நாங்கள் மனிதர்கள். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள் பாவங்கள் அடிக்கடி செய்வோம், ஆனால் அல்லாஹ்வுடைய 99 திருநாமங்களுக்குள் கபூர் என்ற பெயர் இருக்கும் வரைக்கும் அடிக்கடி பாவங்களை மன்னிப்பவர் என்ற கருத்தை கொண்ட பெயர் அல்லாஹ்வுக்கு இருக்கும் வரைக்கும் எங்களுடைய பாவங்களை அவர் மன்னித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அப்ப நாங்கள் அல்லாஹ்வுக்கு மன்னிப்பு பெறுவோம், அல்லாஹ் மன்னிப்போம். அப்ப மன்னிப்பார்க்கு என்னென்னலாம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றாரோ, நபி அவர்கள் எங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றார்களோ அதை நாங்கள் சொல்ல செய்ய வேண்டும் சொல்ல முடியும். இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. முந்தி சொன்ன என்ன? சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா சொல்லுங்க இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இது உங்களுக்கு உண்டு. இன்னும் ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு இதை 100 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் அனைத்து பாவங்களை கடல் விட கடல் நடவடிக்கை இவ்வளவு குமிழி எழுது கடல் நுகை அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிடும். ஒரு தான் ஒரு நாங்க தொழில் இடத்துல இருந்துக்கிட்டு 100 தடவை சொல்றது. ரெண்டு சொற்கள் புகாரியை வந்திருக்கிற சுசலமாக சொல்லிக்கிறாங்க, நாவுக்கு மிகவும் விலகுவாங்க சொல்றதுக்கு. சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப லேட்டாக இருக்கு. அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது, அல்லாவுக்கு ரொம்ப விருப்பம் இந்த ரெண்டு சொல்லி. மைசர் மைதானத்தில் எங்களுடைய நன்மைகள் தீமைகள் நிறுத்தப்படக்கூடிய தராசு இருக்கிறானே மீசான், இந்த மீசானில இவை போய் உழுந்துட்டா நல்ல பாரமாயிருக்கும். மீசானை அங்கு கதிக்க செய்யக்கூடிய ஒரு கலிமாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ரெண்டு கலிமாவை தான் காபத்துல்லாஹ் இல்லையா, காபத்துல்லாஹ் காபத்துல்லாஹுடைய கலம் வந்து கருப்பு இல்லவா, அதோட கலம் கருப்பு இல்லை, அதுக்கு அதை மூடி இருக்கக்கூடிய சீலை தான் கருப்பு சீல கிஸ்வத்து சாரா சரிதானே. அந்த காபத்துல்லாஹுடைய சீலையில ரெண்டு விஷயம் எழுதப்பட்டு, ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், காபத்துல்லாஹ் சீலையில கருப்பு கருப்பால கருப்பு பட்டு நூல் அது அதாக எழுதியிருக்கிறாங்க. நல்ல உத்து பார்த்தா அது எழுத்து தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இன்னும் ஒன்றும் எழுதியிருக்கிறாங்க, அது ரெண்டு நாள் இருக்கிறாங்க, அது மற்றது என்ன தெரியும், நான் என்ன சொல்ல போகும் என்ன அது யாருக்கு தெரியும், ரெண்டு கலிமா லேசானது அல்லாஹுக்கு விருப்பமானது மீசானில பாரமானது. 100 தடவை அது ரெண்டையும் சொன்னா, 100 தடவை அது ரெண்டையும் ஒரு நாளைக்கு ஒருவர் சொன்னா கடல் நுழையாளர்கள் அவருக்கு பாவம் இருந்தாலும் மன்னிச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி உண்டு, சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் எல்லாம் சொல்லுங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். பெண்கள் பாவம் இல்லாதவங்க, இப்பவே இந்த நேரத்திலேயே இதை நினைக்க பாவம் ஆக்கிறதா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சும்மா இருந்துட்டு சொல்லுங்க, நீங்க இப்ப கடற்கரையில் இருக்கீங்க, கடற்கரையில் இருந்துகிட்டு நீங்க சொல்லுவீங்க சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். முடிவை நோக்கி போறீங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், அந்த திக்ரை கொண்டு நிலையத்தும் பொறுப்புக்கு போறீங்க. எத்தனை 100 செல்லுவீங்க நீங்க கையால எண்ணி எண்ணி எத்தனை 100 சொல்லுவீங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு பக்தும் சொல்லுங்க, நடக்கக்குள்ள போகக்குள்ள இருக்கக்குள்ள தூங்கக்குள்ள சுபஹானல்லாஹ். அப்ப இது என்ன செய்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமா இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு மீசானுக்கும் அந்த கடிக்க செய்யும், உங்களுடைய உள்ளத்தையும் அது வாஷ் பண்ணும், உள்ளத்தை சுத்தப்படுத்துது. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய சுத்தமாக ஆக அதுகள தூசி எல்லாம் வெளியில வரக்குள்ள கோபம் அப்படியே கலந்துக்கு போகும். அப்ப நாம கோபப்படக்கூடிய ஆளா இருந்தா அப்படியே கோபம் தணிஞ்சுக்கு போகும். அல்ல கோபம் வரும், தனிச்சுக்கு நாங்கள் மண்டு விழுங்கி கொண்டிருக்கோம், ஒரு மீது புறாமப்பட்டு கொண்டிருக்கோம். அல்லாஹ் அவங்க கொடுத்திருக்கிறார், நம்ம என்னத்துக்குது, நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம் என்று உணர்வு அதுக்குள்ள வந்தது. ஒருவர் கோபத்தை கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறான், அதை பார்த்து கொண்டிருந்த உள்ளம் அவனை போயிட்டு பிடிச்சி அதை அவனை பக்குவப்படுத்தி அல்லது அவனை உதவி செஞ்சு அவனை காப்பாற்ற மாதிரி. ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், சரி இவனுக்கு நாம் ஏதாவது கொடுப்போமே என்று மனம் சொல்லக்கூடிய நிலை. போயிட்டு ஒரு 500 ரூபாய் காசு அவன் கொடுக்குறான்னு சொன்னான், அவனுக்கு இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ்வுத்தால தொழில் 5000 ரூபாய் பரக்கத்தை கொடுத்துருவான். அந்த பண் அந்த தன்மை அந்த உள்ளத்துக்கு கொடுத்துருவான். எப்போதும் பஞ்சாமியோட கடிந்து கொண்டிருந்தவர், அதன் புருஷனோட கடிந்து கொண்டிருந்தவர் திரும்ப இறக்கப்பான சூழல் இறக்க சூழலுக்குள்ளவான. பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலையும் செய்யாதவனுக்கு முத்தமிடாதவன் முத்தமிடத் தொடங்கிடுவான். தந்தை பெத்த பிள்ளைய அது ரஹமத் கல்புக்கு வாங்க. பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பது, பிள்ளைகளை வாரி அணைப்பது, பிள்ளைகளை நெஞ்சிலே வைப்பது, தோளில் வைப்பது, பிள்ளைகளுடைய முதுகை தடவுவது. ஒருவர் ஒரு தந்தை தூக்கி ஒரு தாய் தூக்கி பாருங்க, ஒரு குழந்தையை தூக்கி அப்படியே வாரி அணைச்சி அந்த அந்த முதுகிலே ஒரு முத்தமிட்டு அவன் தடவும் பொழுது, இப்ப சொல்றாங்க இப்ப சொல்றாங்க ஆய்வாளர்கள், அவனுடைய மூளை விருத்திக்கு அவனுடைய புத்திக்கு அவனுடைய அந்த அந்த கட்டித்தரத்துக்குரிய சுரப்பிகள் உடம்புக்குள்ளிருந்து வெளியேறு. அவனை உடம்புக்குள்ளிருந்து வெளியேறி அவனை மூளைக்குள்ள காய்ச்சப்படுகின்றன. அவனுக்கு ஒரு புத்துயிர் ஒரு 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 ஆரோக்கியம் அவனை உடம்புக்குள்ள வருகின்றதாக அவன் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு தந்தையோ ஒரு தாயோ தன் பிள்ளையை அழைத்து முத்தமுற நேரத்தில் அப்ப அப்படியான ஒரு 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 தன்மை அவங்க கல்வுக்குள்ள வருது. என்னத்தான் திக்ர செய்து பாருங்க, உள்ளம் பிரகாசிக்கும், உள்ளம் உள்ளம் பிரகாசிக்கின்றதா, தொழுகையில் அவனுக்கு விருப்பம் வரும், தொழுகையில விருப்பம் வந்து சென்றா தாஜத்து கொண்டு தொழுவான், தாஜத்து கொண்டு தொழுகிறாரா முகத்தில் பிரகாசம் வரும். அல்லாவுடைய அந்த வீட்டிலே அல்லது அல்லாவுடைய தனித்து அவன் அவன் அந்த தொழுகையில விடுபடும் பொழுது முகத்தில் ஒரு ஒரு பிரகாசம், உள்ளத்தின் அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம் சுத்தம் அடைஞ்சு தருவா, வெளிச்சம் அடைஞ்சு தருவா, முகம் வெளிச்சம் அடைஞ்சது. குருவா ஓவர் அவனுக்கு இன்றைக்கு குருவான் அரை ஜூசு ஓதல்ல ரெண்டு அவனுக்கு என்னமோ என்னத்தையோ அவனுக்கு விழுந்த மாதிரி அவன் உள்ள சொல்லிக் கொண்டு ஒரு பக்து சொல்லாம போகுது. இந்த சொல்லுகிறவருமே தீமானியத்தான் ஒரு அடையாளம். அவன் சொல்லப்பட்டு பள்ளிக்கு போகணும், தொகு செய்வோம் பள்ளி போட்டுவார் பள்ளிக்கு வாரா, அதான் அந்த கல்வி கொண்டது, அந்த கல்வி கொண்டது பள்ளிக்கு அதான் பள்ளி அதான் சொல்லப்படுது. சரி பிறகு பார்ப்போம் பள்ளி கொஞ்சம் துணைக்கு போகும், இந்த இந்த சீனியரை பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும், இந்த படத்தை முடிச்சுட்டு போயிட்டுருவோம், இல்லை இந்த கதையை முடிச்சுட்டு போயிட்டு. அது அந்த கல்வி செத்து கிடக்குது, அந்த கல்வி ஏதா அவன் அவன் அவனோட கோஆபரேட் பண்ணது அவன் சுத்தப்படுத்தும். அப்ப நல்ல உள்ளங்கள் இதை தூண்டிக்கொண்டிருக்கும். இவர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து இவனை கடைசியாக அந்த ரூகை எடுக்கிற நேரத்தில் அந்த ஜிப்ரீல் அலிஸ்லாக்கு அந்த மலக்குள் மூத்து வந்து ஏ ஐயத்துக நப்சுல் முத்துமா இன்ன இறுதி ஐலா ரப்பிக்கு ராமியத்தன் மருந்தையா என்று சொன்ன அந்த ஆத்மாவாக அந்த அழகான முறைக்கு வெளியேறி அவன் கடைசியாக அங்கதான் இல்லை அடுத்த உலகத்தில் எங்களுக்கு நிறை வராது, இந்த உலகத்துக்குத்தான் எங்களுக்கு வயோதிபம், இந்த உலகத்துக்குத்தான் எங்களுக்கு பலவீனம், இந்த உலகத்துக்குத்தான் எங்களுக்கு நோய் நொம்பலம், இந்த உலகத்துக்குத்தான் எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இன்பமும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்துக்குத்தான் பல கடமைகளும். பரசவர் உலகத்துக்கு சென்று விட்டால் அவருக்கு தொழுகை தேவையில்லை, நோன்பு தேவையில்லை, ஜக்காத்து தேவையில்லை, ஹஜ்ஜு தேவையில்லை, அவருக்கு வயோதிபம் கிடையாது, நரை கிடையாது. எப்பொழுதும் அவர் 32-33 வயதுடைய ஒரு இளர் கட்டிலர் காலை போன்றுதான் இருப்பார். மரம் கிடையாது, அது கங்கால் இல்லை, மௌத்தாகிவிடும், மரணம் மரணித்து விடும், மரணிக்க செய்யப்படுவதை மௌத்தாக்கப்படுவதை அல்லாஹ் மௌத்தாகி போகும், மௌத்தை எங்களுக்கு மோப்பு கிடைக்காது. தூக்கம் இல்லை, களைப்பு இல்லை, எல்லாம் அங்கு இல்லை. இந்த உலகத்தில் இருந்தது அத்தனை இல்லாமல் ஒரே லெவலுக்குள்ள போவார். உண்டு இன்பம் அல்லது துன்பம். இன்பம் என்றால் இன்பமே தான், அதுக்கு சலிப்பு அலுப்பு முடிவு கிடையாது. துன்பம் என்றால் துன்பே தான், துன்பம் தான், அதுக்கு முடிவு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் இப்படியான நல்ல நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து செய்து உலமாக்களை கொண்டு வந்து செய்கிற நேரத்தில் இதை தோற்றுவித்தவர்களுக்கு அந்த நன்மை போய்கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் இதில் பிரயோசனப்படக்கூடிய அனைவரும், இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும், அல்லது இது தவிர ஒரு குரூப், இங்கே எங்களுடைய சகோதரர் நஜாத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வெப்சைட் குரூப் ஒன்று அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் கிரியேட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சந்தோஷம் உலமாக்கள் அதில் இருக்கிறார்கள் என்று இந்த ஒலி அல்லது இந்த தாவா அல்லது இந்த நசிஹத்துகள் யாருடைய காதுகளுக்கு எங்கெங்கெல்லாம் கடல் கடந்து அவர் யூகேயில் இருக்கலாம், அல்லது கட்டாரில் இருக்கலாம், சவுதியில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், அல்லது இலங்கையில் எந்த எந்த மூலை முடுக்கில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அவருக்கு இந்த ஒலி அவருடைய காதுக்கு போகின்றது சொன்னால், அதன் மூலமாக அவர் இதை நான் செய்ய வேண்டும் என்று அவர் தூண்டப்படுகின்றார் என்றால், இதை தோற்றுவித்தவர்களுக்கும் அதை போன்ற நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மாஷா அல்லாஹ், இது ஒரு சதக்கத்தின் ஜாரியம். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மாஷா அல்லாஹ். எல்லா விஷயத்தையும் பேசலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். பயான் விஷயத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் பயான் செய்வதையும் தடுத்திருக்கின்றார். மக்களுக்கு அலுப்பு சடைவு வரும் அளவுக்கு பயான்கள் செய்யக்கூடாது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அலுப்பு வந்து தெரிஞ்சு அலுப்பு வரல மஷா ரைட். ஆகவே ஒரு கணக்கான ஒரு ஒன்னே காமாலித்தியாரத்துக்கிட்ட, ஒரு மனுஷியார் ஒன்னே காமாலித்தியாரத்துக்கிட்ட செய்யலாம்னு சொன்னாங்க. அதனால அந்த தாக்கத் வந்துச்சு. இப்ப நான் திரும்ப மஷா அல்லாஹ் அத்தனைக்கும் ஒரு சுருக்கமாக, ஹுலாசாவாக, சாராம்சமாக உங்களுக்கு சொல்வது, எங்களுடைய ஆத்மாக்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மூணு நேரம் எங்கள் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் வருவதற்கு பசியை தீர்த்து எங்களுடைய பார்வை நல்லா வர வேண்டும், சிந்தனை நல்லா சிந்திக்க வேண்டும் என்று போஷாக்கான உணவுகளை நாங்கள் உடம்புக்கு கொடுப்பது போன்று போஷாக்கான உணவுகளை எங்களுடைய கல்வுக்கும் அதற்குரிய உணவு இருக்கின்றது. அல்லாஹ் செப்பரேட் பண்ணி தந்திருக்கிறான். திக்ரு தொழுகை, குர்ஆன் திலாவத்து, தஹஜ்ஜ தொழுகை, சுன்னத்தான தொழுகைகள், சதக்காக்கள், இவைகள் அத்தனையும் என்ன இப்படியான அந்த நன்மைகள் தான், அதற்குரிய உணவாக இருக்கின்றது. அதையும் நாங்கள் கூடுதலாக கொடுத்துக் கொள்ள வேண்டும். சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இல்லா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்றதை நீங்கள் காலையில நூறு சொல்லுங்கள், மாலையில நூறு சொல்லுங்கள். சுபஹானல்லாஹி அல்ஹம்துஹு சுபஹானல்லாஹி அஸீம் என்பதை நூறு தடவை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடும். கூடுதலாக தொழுபவர்கள் உடனே நாங்கள் வெளியேறி செல்லாமல் அந்த இடத்திலே இருந்து கொண்டு இவைகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். சுன்னத்தான தொழுகைகளை, பரவாயில் தொழுகை தவிர சுன்னத்தான முன்பின் சுன்னத்தான் தொழுகை நியமமாக தொழுங்கள். 12 ரக்காத் ஒருவர் சுன்னத்தான தொழுகை ஒரு நாளைக்கு தொழுதால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே நீங்கள் கோடுதலாக இருங்கள். ஆண்கள் தங்களுடைய சொந்த பெண்களுடன், மனைவி பெண் பிள்ளைகளுடன் இரக்கமாக இருங்கள். சகோதரிகளுடன், தாய்மார்களுடன் இரக்கமாக இருங்கள். அதே போன்று பெண்கள் தன்னுடைய சகோதரர்களுடன், தன்னுடைய தந்தையுடன், தன்னுடைய கணவனுடன், தன்னுடைய ஆண் மகனுடன் இரக்கமாக இருங்கள். ஆண்கள் பெண்கள் பரஸ்பரம் புரிந்து கொள்ளும் ஒட்டுக்கொடுப்பு, இவைகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். நல்ல குடும்ப சூழலை உருவாக்குங்கள். எல்லோரும் குடும்பத்திலே நேரத்தோடு விளம்புங்கள். தஹஜ்ஜ தொழுகைக்காக விளம்புங்கள். எல்லோரும் கொள்ளுங்கள். சின்ன வயதில் உள்ள பிள்ளைகளை எழுப்பாக்குங்கள். தஹஜ்ஜ கொள்ளுங்கள். சுபஹ் தொழுகையை பெண்கள் வீட்டில் அழகாக கொள்ளுங்கள். ஆண்கள் பள்ளிவாசலுக்கு சென்று வாருங்கள். பிள்ளைகளையும் அழைத்து செல்லுங்கள், அழைத்து பள்ளிவாசல் சென்று வாருங்கள். வீட்டிலே ஒரே நேரத்தில் இருந்து தேவி பரிமாறுங்கள். அதில் நல்ல விஷயங்களை பேசிக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை மசூவா செய்து கொள்ளுங்கள். அன்றைய தினத்துடைய விஷயங்களை மசூவா செய்து கொள்ளுங்கள். இவைகளையெல்லாம் செய்து கொண்டு வாழ நேரத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது அன்பு, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது பாசம், மனைவிக்கு கணவன் மீது, கணவனுக்கு மனைவி மீது, இப்படி பரஸ்பரம் புரிந்துணர்வு அன்பு பாசம் அந்த குடும்பத்துக்குள்ளே வரும். ஒருவருக்கொருவர் அதாவது கோபகாரங்கள் இருந்தால் மறந்து மன்னித்து இவ்வாறான ஒரு சூழலை நீங்கள் இன்ஷா நல்ல விஷயத்தின் மூலமாக உருவாக்கலாம். எல்லாம் வல்ல ரப்புல்லாலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்கள் குறைகள் அத்தனை நீ மன்னிப்பாயாக. நீ கருணை உள்ளவன், இறக்க முடியவன் யா அல்லாஹ். இந்த உலகம் போலியானது யா அல்லாஹ். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சின்ன வாழ்க்கை யா அல்லாஹ். நீண்ட நெடுங்கால வாழ்க்கைக்கு தயார் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்க முடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ கருணை உள்ளவன், இறக்க முடியவன் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நீ பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், எழுதி வைத்திருக்கின்றாய். உன்னுடைய பார்வையில் அது மறைக்கப்பட்ட ஒன்றல்லையா அல்லாஹ். நாங்கள் எங்களுடைய பாவங்களை சிலவுகளை மறந்திருக்கிறோம் யா அல்லாஹ். தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், தரையில் செய்த பாவங்கள், கடலில் செய்த பாவங்கள், இருட்டில் செய்த பாவங்கள், வெளிச்சத்தில் செய்த பாவங்கள், ஊரில் செய்த பாவங்கள், வெளியூரில் செய்த பாவங்கள், உள்நாட்டில் செய்த பாவங்கள், வெளிநாடுகள் செய்த பாவங்கள், அத்தனை பாவங்களை அல்லாஹ் நீ ரொம்பவும் அறிந்தவனாக இருக்கின்றாயா அல்லாஹ். அந்த பாவங்களை மன்னிக்கும்படி எங்களிடத்தில் கட்டளை இருக்கின்றாயா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் மன்னிப்பை தேடுகின்றோம். மன்னியா அல்லாஹ். யா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்போக நீதான் அல்லாஹ். எங்களுடைய பாவங்கள் மூலமாக எங்களை நீ கேவலப்படுத்தி விடாது யா அல்லாஹ். பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தை விட்டு எங்களுடைய ஆத்மாக்களை எடுத்துவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த உலகத்துக்கு பின்னுள்ள உலகமான பர்தகுடைய உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு தோப்பிச்சு யா அல்லாஹ். அவ்வாறாக வாழ்வதற்காக இந்த ஆத்மாக்களை யா அல்லாஹ் கலிமாவுடன் பிரிவதற்கு நீ தோப்பு செய்துவிடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னுடைய தீனை விளங்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னுடைய தீனை உலகம் மூடாக எடுத்து சென்று சொல்வதற்குரிய தாயிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி விடுவீங்க அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்துவீங்க அல்லாஹ். யார் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுடைய கடன்களை நிவர்த்தி செய்வதற்குரிய மரணிப்பதற்கு முன்பு நிவர்த்தி செய்யக்கூடிய சூழலை பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுத்துவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மத்தியில் யார் யாரெல்லாம் மரணித்து கபர்களிலே வாழ்கின்றார்களோ அவர்கள் எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம் யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். அவர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை யா அல்லாஹ் விசாலப்படுத்திவிடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய கபரை யா அல்லாஹ் சொத்தத்து பூஞ்சலோடு பூஞ்சோலை ஆக்கிவிடிய அல்லாஹ். நரகத்து பருவலியல் ஒரு பருவலியாக அவர்கள் கபர்களை நியாய்க்கு விடாது யா அல்லாஹ். அவர்களுக்காக இந்த பள்ளிவாசல்ல இருந்து நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் யா அல்லாஹ். இந்த துவாவை ஒரு கருணை கொண்டு ஒப்புக்கொள்ளியா அல்லாஹ். நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவுகளை கேட்டார்களோ அந்தந்த நலவுகளை நாங்களும் முன்னிடத்தில் கேட்கின்றோம். என்னென்ன கெடுதிகளை விட்டு முன்னிடத்திலே அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த கெடுதிகளை விட்டு நாங்களும் முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்வோம். இந்த துவாவை ஏற்றுக்கொள்வையா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه اجمعين. والحمد لله رب العالمين.